அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வேத ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக எங்கள் காலை வந்தனங்களை தெரிவிக்கிறோம். இப்புதிய நாளிலே உங்களை தேவனுக்கு முழுவதுமாக அர்ப்பணியுங்கள், சந்தோஷமாயிருங்கள். தேவனுடைய கிருபை உங்களை தாங்குவதாக.
ஏழைகள் மன மகிழ்ந்து கர்த்தர் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தொடர்ந்து நடைபெற்ற சம்பவங்களை பார்த்து வருகிறோம். இன்று யோவான் 20:11 முதல் சிந்திக்கப் போகிறோம். இயேசு உயிரோடு எழுந்த பிறகு மகதலேனா மரியாளுக்குத்தான் முதல் முறையாக காட்சி கொடுத்தார். அவர் பரத்திற்கு ஏறும் முன்னதாக 11 காட்சி கொடுத்திருக்கிறார். ஆனால் இதை தவிர இன்னும் சிலருக்கும் அவர் காட்சி கொடுத்திருக்கிறார். இது குறிப்பிட்டு எழுதப்படவில்லை. சிலர் மகதலேனா மரியாளுக்கு ஏன் இயேசு முதலாவது காட்சி கொடுத்தார் என்று கேட்கலாம். இதற்கு விடையை நீதிமொழிகள் 8:17 நாம் பார்க்கலாம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அவள் மற்ற எல்லாரையும் விட மிக அதிகாலையிலேயே கருத்தோடு கூட தேடினாள். அவள் கண்டுகொண்டாள். யோவான் 20:11-15 வரை பாருங்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றாள். பிரியமானவர்களே, அவள் திரும்பி இயேசுவை பார்த்தாலும் அவரை அவளால் இனங்கண்டுகொள்ள முடியவில்லை. ஏன் தெரியுமா? முதலாவதாக, இயேசுவை அவள் உயிரோடு எதிர்பார்க்கவில்லை, அவருடைய சரீரத்தை தான் தேடிக்கொண்டிருந்தாள். அவிசுவாசமானது பார்வையற்றதாயும் காது கேளாததாயும் இருக்கிறது. ஞாபகம் இருக்கிறதா? சகரியா அவிசுவாசியான போது அவன் பேச முடியாதவனானான். இங்கே மகதலேனா மரியாள் அவரை நேசித்தாள், உண்மைதான். ஆனால் அன்பு மட்டும் போதாது, விசுவாசமும் தேவை. இந்த வார்த்தைகளிலிருந்து நமக்கு தெரிவதென்ன? தொடர்ந்து அவள் அழுது கொண்டே இருக்கிறாள். ஏனென்றால் அவரை நேசித்தாள், ஆனால் அவளுக்கு விசுவாசம் இல்லை. சரி, ஒரு மகிமையடைந்த சரீரமானது எவ்வளவு வேறுபட்டதாக இருக்கிறது, அதை குறிப்பிட்டு நாம் சொல்ல முடியாது. ஆனால் இவள் இப்படி இயேசுவை அறிந்து கொள்ள முடியாமல் இருப்பதனாலே மிகவும் வேறுபட்ட தோற்றமுடையவராய் இருந்திருப்பார் என்றும் சொல்ல முடியாது. அவளுடைய துக்கத்திலே அவள் உயிரோடு இயேசுவை எதிர்பார்க்கவில்லை. அவள் அங்கே 2 தேவதூதர்களை பார்த்திருந்தாலும் எந்த விதத்திலேயும் அவர்களும் அதிகமாக இவளை கவர்ந்ததாக தெரியவில்லை. அவர்கள் இவளிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள். அவர்களுக்கு அந்த கேள்விக்கான பதில் தெரியாததனாலே அல்ல, மரியாளுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் விசுவாசத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் அவ்வாறு கேட்டார்கள். ஆனால் அவளுடைய மனதிலே அவருடைய சரீரத்தையே தேடிக்கொண்டிருந்தபடியினாலே பதிலும் அப்படித்தான் வருகிறது. அவளுடைய எண்ணம் என்ன? அவர் மரித்து விட்டார், சரீரத்தை யாரோ களவாய் கொண்டு போய்விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை உயிரோடு அவள் எதிர்பார்க்கவில்லை. இந்த அவிசுவாசத்தினாலே உடனடியாக அவரை அவளால் கண்டுகொள்ள முடியவில்லை. யோவான் 20:16. இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதுகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை பெயர் சொல்லி அழைத்த பொழுது அவருடைய சத்தத்தை அவள் புரிந்து கொள்கிறாள். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து வரும் காலம் பிந்தி போகும் என்றால் நம்முடைய மரணத்திற்கு பின்னர் அவர் நம்மையும் பெயர் சொல்லி அழைக்கும்போது நாம் அவருடைய சத்தத்தை உடனடியாக அறிந்து கொள்வோம். ஏனென்றால் 20 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவும் அவர் மரித்து போனவர்களை பெயர் சொல்லி அழைத்தார். யோவான் 20:17, இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மரியாள் தன்னை தொட வேண்டாம் என்று கூறினார். ஆனால் சற்று பின்னர் சீஷர்களிடத்திலே தன்னை தொட்டு பார்க்க முடியாய் சொன்னார். ஏன் அந்த வித்தியாசம்? இயேசு மரியாளிடத்திலே சொல்லும்பொழுது, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை என்கிறார். இந்த காரணத்தினாலே தன்னை தொட வேண்டாம் என்றார். இவ்வாறு சொல்லியிருப்பதனாலே மீண்டுமாக சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் முன்னதாக அவர் பிதாவினிடத்திற்கு சென்று வந்திருந்தார். இங்கே நாம் எதை விசுவாசிக்கலாம் என்றால், இயேசு தனது இரத்தத்தை தேவனுடைய சிம்மாசனத்தின் முன்னதாக படைத்து இந்த இரத்தமானது அவருடைய நியாய தீர்ப்பு ஆசனத்தை கிருபையின் ஆசனமாக இதுவரை நமக்காக ஆக்கியது என்று விசுவாசிக்கலாம். என்னுடைய பாவத்திற்காகவும் உங்களுடைய பாவத்திற்காகவுமே அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. நமக்காக அவர் கொடுத்த இந்த விலைக்கரையும் நித்திய நித்தியமாய் நித்தியத்திலே இருக்கும் என்று நாம் விசுவாசிக்கலாம். அது மட்டுமல்ல, இங்கே மரியாளிடத்திலே சொல்லும்பொழுது, என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என்று கூறுகிறார். அதேபோல என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் என்றும் கூறுகிறார். ஏன் அவர் நம்முடைய தேவன் என்று சொல்லவில்லை? நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து திருத்துவத்தில் ஒரு அங்கமாயிருக்கிறார். அவர் நித்திய தேவனின் குமாரனாயிருக்கிறார். எனவே இந்த வேறுபாட்டை அவர் கூறுகிறார். யோவான் 20:18-19, மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஞாபகம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது சீடர்கள் எல்லாரும் சிதறி போய்விட்டார்கள். இப்பொழுது மீண்டுமாக அவர்கள் ஒன்று சேர்ந்து பயத்தோடு இருந்ததினாலே அந்த அறையிலே அவர்கள் மறைந்திருக்கிறார்கள். கதவுகள் அடைக்கப்பட்டதாயிருக்கிறது. அப்படி என்றால் பொருள் என்ன? அவர்கள் கதவை பூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, தெய்வீகம் மனு உலகை தொடும்பொழுது வருகிற வார்த்தைகளை பார்த்தீர்களா? உங்களுக்கு சமாதானம் அல்லது பயப்படாதிருங்கள். இப்பொழுது தெய்வீகம் இங்கே மனிதர்களாய சீடர்களை சந்திக்கிறது. உங்களுக்கு சமாதானம் என்கிறார். இது இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டதனால் கிடைக்கிற சமாதானம். இது தேவன் அருளும் சமாதானம். அருமையானவர்களே, இங்கே கவனித்தீர்களா? இயேசு கிறிஸ்து வந்து அவர்கள் நடுவே நின்றவுடனே எல்லாரும் அவரை அறிந்து கொள்கிறார்கள். ஒருவேளை இவர்கள் பயத்தோடு இருக்கிறார்கள். அறைக்கதவு பூட்டியிருக்கும் பொழுதும் தனது மகிமையடைந்த சரீரத்தோடு அறைக்குள்ளே அவர் வருகிறார். எனவே மகிமையடைந்த சரீரமானது இந்த உலகத்தின் எந்த பௌதீக சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டதல்ல. எனவேதான் இயேசு நடுவானிலே நம்மை அழைக்க வரும்பொழுது நம்முடைய சரீரம் மாற்றம் பெற்று எந்த கஷ்டமும் இல்லாமல் நாம் அவரை நடுவானிலே சந்திக்கப் போகிறோம். யோவான் 20:20, அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அருமையானவர்களே, இங்கே கவனிக்க வேண்டிய காரியம் உண்டு. அவர் மகிமையடைந்த சரீரத்தை பெற்றவராயிருந்தாலும் அவருடைய கரங்களிலேயும் கால்களிலேயும் ஆணிகளின் தழும்புகள் இருக்கிறது. சிலுவையிலே அறையப்பட்ட அவருடைய சரீரத்தோடு கூட ஒரு வினோதமான ஒற்றுமை இந்த சரீரத்திலேயும் காணப்படுகின்றது. அது என்ன? அதுதான் அந்த தழும்புகள். நம்முடைய சரீரத்திலே எந்த விதமான தழும்புகளும் காணப்பட போவதில்லை. ஆனால் இயேசுவின் சரீரத்திலே இந்த தழும்புகள் தொடர்ந்து இருக்கப் போகிறது. ஏனென்றால் நமக்காக அந்த பாடுகளை வேதனைகளை அவர் சுமந்தார். நாம் குற்றமற்றவர்களாக மாசற்றவர்களாக பிதாவின் முன்னாலே நிறுத்தப்படும்படியாக அவர் காயமடைந்தார். நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்பதற்கு இதுவே நித்திய நித்தியமான அடையாளமாயிருக்கப் போகிறது. யோவான் 20:21, இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொன்ன சமாதானத்தை குறித்து மீண்டுமாக சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னதாக தெரியவில்லை. இவர் இப்பொழுது சொன்ன சமாதானத்திற்கு வேறு அர்த்தம் இருக்கிறது. 19 வசனத்திலே நாம் பார்த்தது, அவர் நம்மை மீட்டு எடுத்ததினாலே நமக்கு கொடுக்கப்படுகிற சமாதானம், அதாவது தேவனோடு நமக்கு உண்டான சமாதான உறவு. இப்பொழுது மீட்பு பரிபூர்ணம் அடைந்துவிட்டது. இந்த சமாதானத்தை தான் மத்தேயு 11 அதிகாரம் 28 வசனத்திலே இயேசு சொல்லும்பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறியிருக்கிறார். அதாவது நமக்கு கிடைத்த மீட்பினாலே உண்டாகிற சமாதானம். மற்றொரு சமாதானமும் இருக்கிறது, அது தேவனோடு நெருக்கமான உறவுள்ளவர்களாய் அவருடைய சித்தத்தை செய்வதனாலே நமக்கு கிடைக்கிற சமாதானம். இந்த சமாதானத்தை குறித்துத்தான் மத்தேயு 11 அதிகாரம் 29 வசனத்திலே, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார். மீட்பானது ஏற்படுத்தப்பட்டாகிவிட்டது. இப்பொழுது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பியது போல இயேசு சீடர்களை உலகத்திற்குள்ளே அனுப்புகிறார். ஏற்கனவே இதை குறித்து தமது ஜெபத்திலே இயேசு கூறினார். யோவான் 17 அதிகாரம் 18 வசனத்திலே, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்திலே அனுப்புகிறேன் என்கிறார். இப்பொழுது யோவான் 20 அதிகாரம் 22 வசனத்தை பாருங்கள், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். நாம் கற்றுக்கொண்டிருக்கிற அந்த குறிப்பிட்ட காலம் சரித்திரத்திலே நியாயப்பிரமாணத்திலிருந்து கிருபைக்குள்ளே மாற்றம் பெறும் காலமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் பின்னர் பெந்தேகோஸ்தே நாளுக்கும் இடைப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது. உலகத்தின் சரித்திரத்திலேயே இது ஒரு குறிப்பிடத்தக்க நேரம். இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து லூக்கா 11 அதிகாரத்திலே அவர்களுக்கு சொன்னார், அவர்கள் கேட்பார்கள் என்றால் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறியிருந்தார். 13 அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பதை குறித்தே இந்த சத்தியத்தை அவர் கூறினார். ஆனால் இந்த சீடர்கள் இதை குறித்து கேட்கவே இல்லை. யோவான் 14:16 இயேசு சொல்லும்பொழுதும், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது எண்டெண்டைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றர்வாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்று இயேசு கூறினார். சீமோன் பேதுருனுடைய ஆர்வத்தை பார்க்கும்பொழுது இயேசுவே கிறிஸ்து என்று அறிக்கை செய்தார். ஆனால் சில நிமிடங்களுக்கு பின்னரே இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்லக்கூடாது என்பதை குறித்து அவரிடத்திலேயே கூறினார். இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த நேரத்திலே அவர்கள் மறுபறப்படைந்தார்கள் என்று சொல்லலாம். அதற்கு முன்னதாக அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக இல்லை. அவர்கள் மேல் ஊதி என்கிற இந்த வாக்கியமானது வேத புத்தகத்திலே இன்னும் ஒரே ஒரு இடத்திலேதான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஆதாமை உருவாக்கிய பொழுது அவர் ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். இங்கே இயேசு கிறிஸ்து இவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியானவரை கொடுத்ததின் மூலமாக நித்திய ஜீவனை அவர்களுக்கு கொடுத்தார். இது அவர் பரத்திற்கு ஏறுவதற்கும் பெந்தேகோஸ்தே நாளுக்கும் இடைப்பட்ட காலத்திலே அவர்களை தாங்கி வழிநடத்துவதற்காக கொடுக்கப்பட்டது. பெந்தேகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து கிறிஸ்துவாகிய சரீரத்தின் அங்கமாக்கினார். அது மட்டுமல்ல, பரத்திலிருந்து வரும் பலத்தினாலேயும் அவர்கள் இடைகட்டப்பட்டார்கள். அந்த நாள் முதல் திருச்சபை உருவாயிற்று. அந்த காலம் முதல் இன்று வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உலகத்திலே இருக்கிறார். அவர் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே தங்கியிருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியையும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் அங்கமாக திருமுழுக்கு கொடுக்கிறார். இப்பொழுது யோவான் 20 அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கிறேன், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இது மிக முக்கியமான வசனம். அதே நேரத்திலே மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வசனமும் கூட. ஜான் கல்வின் என்ற தேவ மனிதன் எழுதும்பொழுது, எவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று இயேசு சொல்லும்பொழுது, இயேசு மன்னிப்பதற்கு தனக்கிருந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் பாவங்களை மன்னிப்பதற்கு அவருக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது. அவர் இங்கே சொல்கிற சத்தியம் என்னவென்றால், அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டு என்பதை அவர்கள் கூறி அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவே அவ்வாறு கூறினார் என்று எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலேயோ வேறு எந்த நிருபத்திலேயோ அப்போஸ்தலர்கள் மற்றவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பதை குறித்து நாம் பார்க்கவே முடியாது. ஆனால் அவர்கள் எல்லா இடங்களிலேயும் சென்று பாவ மன்னிப்பை குறித்து பிரசங்கித்தார்கள். அருமையானவர்களே, உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறேன். பாவத்தை மன்னிப்பது எது? தேவன் கூட வெறுமனே பாவத்தை மன்னிக்கிறதில்லை. பாவ மன்னிப்பானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மட்டுமே வருகிறது. பழைய பாட்டிலேயும் பாவ மன்னிப்பானது இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து பாவத்திற்காக மரிக்கப் போகிறார் என்பதின் அடிப்படையிலேதான் முன்னதாகவே கொடுக்கப்பட்டது. அதாவது தேவன் பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து வந்து பாவத்திற்கான விலைக்கிரயத்தை செலுத்தும் வரைக்கும் கடனாக மன்னிப்பு கொடுத்தார் என்று சொல்லலாம். இன்று இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக மரித்தார் என்பதை விசுவாசிக்கும் பொழுது தேவன் என்னுடைய பாவத்தையும் மன்னிக்கிறார். இப்பொழுது எப்படி நாம் பாவ மன்னிப்பை மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம்? சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மூலமாக நாம் மற்றவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறோம். இது நாம் செய்யும் ஒரு மிகப்பெரிய பணியாயிருக்கிறது. ஒரு மனுஷனோ மனுஷியோ இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அவர் மேலே விசுவாசம் வைப்பது என்பது மிகவும் அற்புதமான ஒன்று. இப்பொழுது நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அதை கேட்டு யார் யார் இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைத்து பாவ அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குமே பாவ மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது. இது இந்த உலகத்திலே இன்றைக்கும் கிடைக்கிற மிக உன்னதமான ஒரு இலவசமான வெகுமதி என்று சொல்லலாம். அதே நேரத்திலே நாம் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். அருமையானவர்களே, நாம் எவ்வளவு காலங்களுக்கு முன்னதாகவோ எந்த அளவுக்கோ கர்த்தருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். நம்முடைய பொறுப்பை நாம் உணராதவர்களாய் இருந்தபடியினாலே இன்றைக்கு அநேகர் கர்த்தரை அறியாமல் மடிந்து விட்டார்கள். நம்முடைய குடும்பங்களிலேயும் எத்தனை பேர் கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்று தங்களை அர்ப்பணிக்கிறார்கள்? அருமையானவர்களே, உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கான விலையுயர்ந்த சத்தியம் நம்முடைய கரத்திலே இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. இந்த இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி மற்றவர்களுக்கு சென்றடைவதற்காக நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். நாம் வசிக்கும் தெருவிலே, வேலை செய்கிற இடங்களிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே எந்த அளவு ஈடுபாடு கொண்டிருக்கிறோம்? உங்களிலே சிலர் எத்தனையோ பேருக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை அறிமுகப்படுத்துகிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யோவான் 20:24 வசனத்தை பாருங்கள். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. இங்கே எல்லா சீஷர்களும் ஒன்று கூடியிருக்கிறார்கள், ஆனால் தோமா மட்டும் இங்கே இல்லை என்பது நமக்கு ஆச்சரியமானதா இருக்கிறது. தனியாக அலையும் ஒரு ஓநாயைப் போல சந்தேகப்படுகிறவராக எங்கோ போய்விட்டார். எல்லா சூழ்நிலைகளிலுமே ஒரு சந்தேகத்தோட இருப்பவர் தோமா. இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு காட்சியளிக்கும் முன்னதாக கல்லறையை போய் பார்த்து வந்த சீஷர்கள் சொன்ன காரியத்தையும் பெண்கள் சொன்ன காரியங்களையும் மனதிலே கொண்டவர்களாக மற்ற 10 சீஷர்களும் இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் என்ற மகிழ்ச்சியை குறித்து ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் தோமாவால் இதை ஒன்றும் நம்ப முடியவில்லை. வசனம் 25, மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். ஆம் பிரியமானவர்களே, தோமா என்றவுடனே சந்தேகம் நிறைந்தவன் என்றுதான் சொல்கிறோம். அவனை ஒரு விசுவாசியாக்கக்கூடிய எத்தனையோ காரணங்கள் அங்கே இருந்தாலும் அவன் விசுவாசிக்கவில்லை. சரி, இனிமேலாவது சீஷர்களோடு இருப்போம் என்று மீண்டும் சீஷர்கள் கூட்டத்திற்குள்ளே வருகிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் கிருபையிலே வளர வேண்டும் என்றால் பரிசுத்தவான்களின் கூட்டத்திலே இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வளர்வது தனித்திருந்து வளர முடியாது. மற்ற சக விசுவாசிகளோடு இணைந்திருந்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து ஒருவருக்கொருவர் ஆலோசனை சொல்லி இவ்வாறாகத்தான் நாம் கிருபையிலே வளர முடியும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்பதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 10:25 வசனம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, விசுவாச வாழ்க்கையிலே நாம் வளர்வதற்கு ஒருவருக்கொருவர் பொறுப்புள்ளவர்களாக ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். விசுவாசிகளாக கூடியிருக்கிற இடத்திலே ஒருவருடைய வாழ்க்கையிலே காணப்படும் குறைகளை அவர்களுக்கே நாம் எடுத்துச் சொல்லி அவர்கள் வளர்ச்சியடைய உதவி செய்ய வேண்டும். இது தொடர்பான சில வசனங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எபேசியர் 5:19 வசனத்திலே பார்க்கும்பொழுது, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி என்று கூறுகிறார். கலாத்தியர் 6:1 வசனத்திலே, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்த வசனம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்றும் நமக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது. ரோமர் 12:5 வசனத்திலேயும், அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். சரீரத்தில் எப்படி அவயவங்கள் ஒன்றுக்கொன்று உதவி செய்கிறதோ அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வளர்வதற்கு விசுவாசிகளாக நாமும் ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய உதவிகளை செய்வது நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட திருச்சபைகளை உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்றால், அப்படிப்பட்ட கிறிஸ்தவ ஐக்கியங்களை உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்படிப்பட்ட சக விசுவாசிகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்படிப்பட்ட கிறிஸ்தவ ஐக்கியம் இல்லை என்றால், ஆண்டவரே நான் உமக்குள்ளே கிருபையின் மேலே கிருபை பெற்று வளர எனக்கு நல்ல விசுவாசம் உள்ள ஐக்கியத்தை, உண்மையான விசுவாச ஐக்கியத்தை தாரும் என்று கேளுங்கள். உங்களைப் போல தனித்து இருக்கிற விசுவாசிகளை ஆண்டவர் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார். நீங்கள் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாம், சேர்ந்து தேவனை ஆராதிக்க ஆரம்பிக்கலாம். கர்த்தர் உங்கள் மூலமாய் உங்கள் பகுதியிலே மகிமைப்படுவாராக. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, எங்களுக்காக சிலுவையிலே பாடுகளை அனுபவித்த நீர், உயிரோடு எழுந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அடிக்கடி நீர் உயிரோடு எழுந்தவர் என்பதை நாங்கள் நினைத்து உமை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஈஸ்டர் பண்டிகையிலே மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளுமே உம்முடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் நினைவு கூற எங்களுக்கு உதவி செய்யும். திருப்பந்திலே சேரும் பொழுதெல்லாம் உம்முடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். எங்களை சுற்றியிருக்கிற எல்லாரும் நீர் உயிரோடு எழுந்த ரட்சகர் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்புக்கும் நாங்கள் சாட்சிகளாக விளங்க எங்களுக்கு உதவி செய்யும். யாராவது உம்மை குறித்த சந்தேகத்தோடு இன்றைக்கு இருப்பார்கள் என்றால், உம்முடைய வசனங்களினாலே உம்மேலே உள்ள விசுவாசத்தை அவர்களுக்கு நீர் உறுதிப்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். யாராவது சோர்ந்து போயிருப்பார்கள் என்றால் உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ளும் கிருபையை தாரும். ஏன் கடவுள் என்னுடைய வாழ்க்கையில இப்படி செய்தார் என்ற விரக்தி அடைந்து யாராவது இருப்பார்கள் என்றால், தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள நீர் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தும். ஆண்டவரே, தோமாவைப் போல நாங்கள் தனித்து அலையாதபடி விசுவாசிகளின் ஐக்கியத்திலே நிலைத்து நிற்க கிருபை தாரும். உம்முடைய நாமத்திலே இயங்குகிற ஒவ்வொரு திருச்சபைகளுமே விசுவாசிகளின் அன்பின் ஐக்கியமாயிருக்கு நீர் உதவி செய்யும். ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிறவர்களாக அல்ல, ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவரை குறித்து ஒருவர் அக்கறை உள்ளவர்களாக வாழ நீரே உதவி செய்யும். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற விசுவாச ஐக்கியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஐக்கியம் இல்லாதிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வரும் நாட்களிலே உம்மை விசுவாசிக்கிற மற்றும் ஒரு சகோதரியை அறிமுகப்படுத்தி அருளும். அவருடைய ஐக்கியம் வளர்ந்து திருச்சபைகள் மலர கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 4. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருகப் பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமம் 26:5.